The following is a class on the Bhagavad Gita as it is, 4th chapter, text number 11 through 18, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded on January 8th, 1969, in Los Angeles.
Penvarum, Bhagavad Gita Unmayuravil, Nangavad Adhyayam, 11 mudal 18 varailana slokangalukku, Upanyasam valangiyavar. தெய்வத்திரு அ ச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1969 வருடம் ஜனவரி 8 தேதி லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பதிவு செய்யப்பட்டது. மொழிபெயர்ப்பு. என்னிடம் சரணடைவது கேட்டார் போல நான் அனைவருக்கும் பலனளிக்கின்றேன். பிரதாவின் மகனே, எல்லா விதத்திலும் அனைவரும் என் வழியையே
பின்பற்றுகின்றனர்.
பொருளுரை. ஒவ்வொருவரும் கிருஷ்ணரை அவரது பல்வேறு தோற்றங்களின் மூலம் தேடிக்கொண்டுள்ளனர். பரமபுருஷ பகவானான கிருஷ்ணர் அவரது உருவமற்ற பிரம்மஜோதியாகவும், அணுத்துகள்கள் உட்பட எல்லாவற்றிலும் வீட்டிருக்கும் பரமாத்மாவாகவும் ஓரளவிற்கு உணரப்படுகிறார். இது இன்னும் சரியா பொருத்தப்படாமல் இருக்கு.
Krishna is only fully realized by his pure devotees. Therefore, Krishna is the object of everyone's realization. And as such, anyone and everyone is satisfied according to one's desire to have him. One devotee may want Krishna as the supreme master, another as his personal friend, another as his son, and still another as his lover. Krishna rewards equally all the devotees.
ஆனால் தனது தூய பக்தரால் மட்டுமே கிருஷ்ணர் முழுமையாக உணரப்படுகிறார். எனவே ஒவ்வொருவரது உணர்விற்கும் அவரே லட்சியமாதலால் தத்தம் ஆவலுக்கேற்ப உறவாடுவதில் ஒவ்வொருவரும் திருப்தி அடைகின்றனர். திவ்யமான உலகிலும் தனது தூய பக்தர்களுடன் அவர்களது விருப்பத்திற்கேற்ப திவ்யமான மனப்பான்மையுடன் உறவாடுகிறார். ஒரு பக்தர் கிருஷ்ணரை உன்னத எஜமானராகவும், மற்றவர் தனது நெருங்கிய தோழனாகவும், மற்றொருவர் தனது மகனாகவும், மேலும் ஒருவர் தனது காதலனாகவும் விரும்பலாம். தன்னிடம் அவர்களுக்கு உள்ள ஆழ்ந்த அன்பிற்கேற்ப அவர் எல்லா பக்தர்களுக்கும் பாகுபாடின்றி பலனளிக்கின்றார்.
The pure devotees, both here and in the transcendental abode, associate with him in person and are able to render personal service to the Lord, and thus derive transcendental bliss in his loving service. As for those who are impersonalists and who want to commit spiritual suicide by annihilating the individual existence of the living entity, Krishna helps them also by absorbing them into his effulgence.
பௌதிக உலகிலும் இதே போன்ற உணர்வு பரிமாற்றங்கள் உண்டு. வழிபடுவோருக்கு ஏற்ப பல்வேறு வழிகளில் பகவான் சரிசமமாக பரிமாற்றம் செய்கின்றார். தூய பக்தர்கள் ஆன்மீக உலகிலும் சரி, இப்பௌதிக உலகிலும் சரி, பகவானுடன் நேரடியாக உறவு கொண்டு கைங்கரியம் செய்வதால் அவரது அன்பத் தொண்டில் திவ்யமான ஆனந்தத்தை அடைகின்றனர். தங்களது தனித்துவத்தை இழந்து ஆன்மீக தற்கொலை செய்து கொள்ள விரும்பும் அருவவாதிகளுக்கும் தனது தேஜஸில் அவர்களை கிரகித்துக் கொள்வதன் மூலமாக கிருஷ்ணர் உதவுகின்றார்.
Such impersonalists do not agree to accept the eternal physical personality of Godhead, and consequently they cannot relish the bliss of transcendental personal service to the Lord. They extinguish their individuality.
இத்தகு அருவவாதிகள் ஆனந்தமயமான முழுமுதற் கடவுளின் நித்திய உருவத்தை ஏற்க மறுக்கின்றனர். எனவே தங்களது தனித்துவத்தை அழித்து கொண்ட இவர்களால் இறைவனின் திவ்யமான கைங்கரியத்தில் ஆனந்தத்தை அனுபவிக்க இயலாது.
God realization, there are three aspects. Brahmeti, Paramatmeti, Bhagavaniti Sardate. The absolute truth is realized in three aspects. Brahman, Paramatman and Bhagavan.
கடவுளை உணர்றதுல மூன்று தன்மைகள் இருக்கு. பிரமேத்தி, பரமாத்மேத்தி, பகவான் இத்தி சத்தியத்தை. பூரண உண்மையை பிரம்மன், பரமாத்மா, பகவான்ற மூன்று தன்மைகளில் உணரப்படலாம்.
பிரம்மா, தி இம்பர்சனல் கான்செப்ஷன் ஆஃப் தி அப்சல்யூட் ட்ரூத், தட் இஸ் கால்ட் பிரம்மன். அண்ட் பரமாத்மா இஸ் லோக்கலைஸ்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி அப்சல்யூட் ட்ரூத். And Bhagavan is the ultimate realization, personality of God.
பூரண உண்மையின் அருவத்தன்மையை பிரம்மன் என்றும், எல்லோருடைய இதயத்திலும் வீற்றிருக்கும் தன்மையை பரமாத்மா என்றும் அழைக்கப்படுகிறது. பரமபுருஷ பகவான்றதுதான் இறுதியான அனுபவம், இறுதி உணர்வு.
தி சேம் எக்ஸாம்பிள் as I have given several times in these classes, that a light, sunlight, is realized first of all as sunshine.
இந்த வகுப்புகளில் ஏற்கனவே பலமுறை கொடுத்திருக்கக்கூடிய அதே உதாரணம், இப்போ சூரிய ஒளி, அது சூரிய கதிர்களாக முதல்ல உணரப்படுது.
Then if you can go further, the sun planet, up to the sun planet, that is localized aspect.
இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி நீங்க போனீங்கன்னா அங்க சூரிய கிரகம் இருக்கிறத நீங்க உணரலாம்.
And if you enter into the sun planet, then you will find the sun god is there, his person.
சூரிய கிரகத்துக்குள்ள நுழைஞ்சீங்கன்னா அங்க சூரிய தேவன் இருக்கிறத நீங்க பார்க்கலாம், அவர் ஒரு நபர்.
The same example is in the case of absolute truth. The impersonal realization is not ultimate realization.
பூரண உண்மையோட விஷயத்திலையும் இப்ப அதே உதாரணம் எடுத்துட்டோம்னா, இந்த அருவத்தன்மையை உணர்தல்ன்றது இறுதியான உணர்தல் கிடையாது.
Ultimate realization is the supreme personality of God.
இறுதியான உணர்தல் அப்படின்னா பரமபுருஷ பகவானை உணர்தல்.
This is supported in Brahma Samhita.
இந்த கருத்து பிரம்ம சம்ஹிதால ஆதரிக்கப்படுது.
யஸ்ய பிரபா பிரபவது ஜகதண்ட கோட், பை எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் லார்ட்ஸ் பர்சனல் இஃபால்ஜன்ஸ், தி பிரம்ம ரியலைசேஷன் இஸ் தேர்.
யஸ்ய பிரபா பிரபவது ஜகதண்ட கோட்டி, பகவானுடைய உடலிலிருந்து வரக்கூடிய அந்த பிரகாசமான ஒளியில பிரம்மனை உணர்தல் இருக்கு.
So the original verse says that all of them as they surrender unto me, I reward accordingly.
அந்த முதல் ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, என்னிடத்தில் சரணடைவதற்கேற்றார் போல் அவர்களுக்கு பதில் உபகாரம் செய்கிறேன்.
Every one follows my path in all respects.
எல்லா விதத்திலும் அவர்கள் என்னுடைய பாதையையே பின்பற்றுகின்றனர்.
This means that everyone is searching after their absolute truth.
அப்படின எல்லோருமே அந்த பூரண உண்மையை தேடிக் கொண்டிருக்காங்க.
Some of them are satisfied with impersonal features, the philosophers, gyanis. They, because they want to understand the absolute truth by dint of their imperfect knowledge.
சில பேர் அருவத்தன்மையிலேயே திருப்தி அடைஞ்சு போறாங்க. அவர்கள் தத்துவவாதிகள், ஞானிகள். ஏன்னா அவர்களுடைய பக்குவமற்ற அந்த சிறிதளவு ஞானத்தை வச்சு பூரண உண்மையை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறாங்க.
பிகாஸ் வி ஆர் இன் திஸ் கண்டிஷன் ஸ்டேட், அவர் சென்சஸ் ஆர் இம்பர்ஃபெக்ட்.
நம்ம இங்க கட்டுண்ட நிலையில இருக்கிறதால நம்முடைய புலன்கள் பக்குவமற்றதாக இருக்கு.
Therefore, whatever knowledge we gather, that is imperfect. That is not perfect.
அதனால தான் நம்ம அடையக்கூடிய ஞானம் எல்லாமே பக்குவமற்றதா இருக்கு, அது பக்குவமானது அல்ல.
So, if I endeavor to understand what is absolute truth, my means of understanding are the senses.
அதனால பூரண உண்மைன்னா என்னன்றதை நான் புரிந்து கொள்ள முயற்சிச்சேன்னா நான் புரிந்து கொள்றதுக்கான வழி என்னுடைய புலன்களாக இருக்கு.
But the senses are imperfect.
ஆனால் அந்த புலன்கள் பக்குவமற்றதா இருக்கு.
Therefore, whatever knowledge I gather by exertion of the senses, that is imperfect. That is not perfect.
அதனால தான் இந்த புலன்கள் மூலமான பெறக்கூடிய ஞானம் எதுவாக இருந்தாலும் அது பக்குவமற்றது, அது பக்குவமானது அல்ல.
ஸோ தி பர்சன்ஸ் ஹூ ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் தி அப்சல்யூட் ட்ரூத் பை எக்ஸசைசிங் தேர் இம்பர்ஃபெக்ட் நாலேஜ் தே ரீச் அப் டு தி இம்பர்சனல் கான்செப்ஷன்.
அதனால பூரண உண்மையை பக்குவமற்ற ஞானத்தால் அவர்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்கும் போது அந்த நபர்கள் அருவத்தன்மை வரைக்கும் அவர்களால் அடைய முடியுது.
And persons who are still farther advanced, just like yogis, they are trying to meditate upon the localized aspect of the absolute truth, the Paramatma, the Super Soul. They are little farther advanced.
இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்த நபர்கள்னா, உதாரணத்துக்கு யோகிகள், எல்லாருடைய இதயத்திலும் விட்டு இருக்கும் அந்த பரமாத்மா தன்மையை தியானிக்கிறாங்க. அவர்கள் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்தவர்கள்.
பட் பர்சன்ஸ் ஹூ ஹேவ் ரியலைஸ்ட் தி சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட், தே ஆர் சப்போஸ் டு பி தி அல்டிமேட் ரியலைசர்.
ஆனால் பரமபுருஷ பகவானை உணர்ந்த நபர்கள் தான் முழுமையாக உணர்ந்தவர்கள்.
So God is realized by all of them, but not on the same level.
அதனால் அவர்கள் எல்லாருமே கடவுளை உணர்ந்தவர்கள் தான், ஆனால் எல்லாரும் ஒரே தளத்தில் அல்ல.
The example, another example, just like from a very distant place, you see one hill.
மற்றொரு உதாரணம் கொடுக்கலாம். நீங்கள் தூரத்திலிருந்து ஒரு மலையை பார்க்குறீங்க.
You will find just like it is a cloud.
அது எப்படி தெரியும்னா ஒரு மேக கூட்டம் மாதிரி தெரியும்.
If you go farther, near, you will see it is something green.
இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பக்கமா வந்தீங்கன்னா அங்க பசுமையா இருக்கிறத நீங்க பார்க்கலாம்.
And if you reach the mountain, then you will see there are so many trees, so many animals, houses and living beings.
ஆனால் அந்த மலைக்கே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அங்கே நிறைய மரங்கள் இருக்கிறத பார்க்கலாம், நிறைய மிருகங்கள், வீடுகள், உயிர் வாழிகள்லாம் இருக்கிறத பார்க்கலாம்.
The same example can be given here.
இங்கேயும் அதே உதாரணம் கொடுக்க முடியும்.
One who is observing the absolute truth from a very distant place, their conception is impersonal.
மிக தூரத்திலிருந்து பூரண உண்மையை உணரக்கூடியவர்கள் அருவத்தன்மையை உணர்றாங்க.
One who is farther advanced, their conception is localized. God is situated in everyone's heart. That is localized.
இன்னும் கொஞ்சம் நெருக்கத்தில் முன்னேறி வந்தவர்களுடைய உணர்தல், எல்லோருடைய இதயத்திலும் பகவான் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா தன்மை.
Therefore, Krishna says that mine way is followed by everyone.
அதனால தான் கிருஷ்ணர் சொல்றார், என்னுடைய பாதையை தான் எல்லோருமே பின்பற்றுகிறார்கள்.
The impersonal is they are also aiming to the same goal, and the yogis are the localized realizer, they are also aiming the same goal.
அருவவாதிகள் ஒரே குறிக்கோளை கொண்டிருக்காங்க, யோகிகளும் பரமாத்மாவை உணரக்கூடியவர்களும் ஒரே குறிக்கோளை தான் கொண்டிருக்காங்க.
But the devotees, they have reached the same goal. That is the difference.
ஆனால் பக்தர்கள் அந்த குறிக்கோளை அடைஞ்சிட்டாங்க, அதுதான் வித்தியாசம்.
தி இம்பர்சனலிஸ்ட் ஆர் தி யோகிஸ், தே குட் நாட் ரீச் தி ஃபைனல் கோல், பட் தி டிவோட்டீஸ் தே ஹேவ் ரீச் தி ஃபைனல் கோல்.
அருவவாதிகளோ யோகிகளோ இறுதி குறிக்கோளை அடைய முடியல, ஆனால் பக்தர்கள் இறுதி குறிக்கோளை அடைஞ்சிட்டாங்க.
Therefore, you find in the Bhagavad Gita, the Lord says, Bahunam janmanavante gyanavan mang prapadvat. After many, many births of transcendental realization, one surrenders unto me, accepting Vasudeva sarvamiti, Vasudeva Krishna is everything.
அதனால தான் பகவத் கீதையில் நீங்கள் பார்க்கலாம், பகவான் சொல்கிறார், பகுநாம் ஜென்மநாமந்தே ஞானவாமா பிரபத்தியத்தை, பல பல பிறவிகளுக்கு பிறகு இந்த உன்னத உணர்தலில் ஒருத்தர் வாசுதேவ சர்வமித்தின்னு சொல்லி என்னை ஏற்றுக்கொண்டு சரணடைகிறாங்க. வாசுதேவர் தான் எல்லாமே, கிருஷ்ணர் தான் எல்லாமே அப்படின்னு
சொல்லி. மகாத்மா சுதுல்லவ, தட் சார்ட் ஆஃப் மகாத்மா கிரேட் சோல் இஸ் வெரி ரேர்.
ச மகாத்மா சுதுர்லப, அத்தகைய மகாத்மாக்கள் மிகப்பெரிய நபர்கள், மிக அரிதானவர்கள். மேலும் படிங்க.
Some of them, who are not situated even in the impersonal existence, return to this material field to exhibit their dormant desires for activity.
இத்தகு அருவவாதிகள் ஆனந்தமயமான முழுமுதற் கடவுளின் நித்திய உருவத்தை ஏற்க மறுக்கின்றனர். எனவே தங்களது தனித்துவத்தை அழித்துக் கொண்ட இவர்களால் இறைவனின் திவ்யமான கைங்கரியத்தில் ஆனந்தத்தை அனுபவிக்க இயலாது. இவர்களில் சிலர் அருவ நிலையிலும் ஸ்திரமாக வசிக்க இயலாமல் செயல்களுக்கான தங்களது ஆழமான விருப்பங்களை வெளிக்காட்ட மீண்டும் பௌதிக தளத்திற்கு திரும்பி
விடுகின்றனர். And those who are yogis seeking mystic powers and are awarded such powers. In other words, everyone is dependent for success upon his mercy alone.
ஆன்மீக உலகங்களில் இவர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை, பதிலாக இப்பௌதிக உலகில் செயல்பட மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. பலனை எதிர்பார்த்து விதிக்கப்பட்ட கடமைகளை செய்பவர்களுக்கு யாகங்களின் இறைவன் என்ற முறையில் அதற்கு உண்டான பலனை அளிக்கிறார் பகவான். சித்திகளை நாடும் யோகிகளுக்கு அத்தகு சக்திகள் அளிக்கப்படுகின்றன. வேறு விதமாக கூறினால், வெற்றி பெற விரும்பும் அனைவருமே அவரது கருணையை நம்பியுள்ளனர்.
And all kinds of spiritual processes are but different degrees of success on the same path. Unless, therefore, one comes to the highest perfection of Krishna consciousness, all attempts remain imperfect, as is stated in the Srimad Bhagavatam. Whether one is without desire, the condition of the devotees, or is desirous of all fruitive results, or is after liberation, one should with all efforts try to worship the Supreme Personality of Godhead for complete perfection, culminating in Krishna consciousness.
பலவிதமான ஆன்மீக முறைகள் அனைத்தும் ஒரே பாதையில் அடையப்படும் வெற்றியின் வெவ்வேறு நிலைகளாகும். எனவே கிருஷ்ண உணர்வு என்னும் உயர்ந்த பக்குவத்தை வந்தடையும் வரை மற்ற எல்லா பயிற்சிகளும் பூரணமற்றவை. இது ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. ஒருவன் ஆசையற்றவனாக பக்தனின் நிலை, எல்லாவித பலன் தரும் விளைவுகளில் ஆசை உடையவனாக அல்லது முக்தியை விரும்புவனாக இருந்தாலும், பக்குவத்தின் உன்னத நிலையான கிருஷ்ண உணர்வை அடைவதற்காக எல்லா முயற்சிகளுடனும் பரமபுருஷ பகவானை வழிபட முயற்சிக்க வேண்டும்.
Yes, this verse refers to the statement of Srimad Bhagavatam, wherein it is stated.
இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கு. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கேன்னா,
தட் அகாம சர்வகாம வா மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன ஜஜேத பரமம் புருஷ். தி ஐடியா இஸ் தட் தேர் ஆர் த்ரீ கிளாசஸ் ஆஃப் மேன். ஒன் கிளாஸ் ஆஃப் மேன் They are simply desiring material comforts, desiring.
கருத்து என்னன்னா, மூணு வகையான மனிதர்கள் இருக்காங்க. ஒரு வகையான மனிதர்கள் பெருமனை பௌத்திக சௌகரியங்களுக்காக விருப்பப்படுறாங்க.
They want a nice house, a nice wife, nice comfortable life, everything nice for the comfort of this body.
நல்ல வீடு, நல்ல மனைவி, சௌகரியமான வாழ்க்கை, இந்த உடல் சௌகரியத்துக்காக எல்லாமே நல்லதா இருக்கணும்னு விரும்புறாங்க.
They are called sarvakam. Sarvakama means their desire has no end.
அவர்கள் சர்வகாமான்னு அழைக்கப்படுறாங்க. சர்வகாம அப்படின்னா அவர்களுடைய விருப்பத்துக்கு முடிவே கிடையாது.
Just like in the modern materialistic world, they are trying to improve material comforts, but they do not know where does it end.
உதாரணத்துக்கு, இந்த நவீன பௌதிகமான சமுதாயத்தில் பௌதிகமான சௌகரியங்களை வளர்த்து கொள்றதுக்கு முயற்சிக்கிறாங்க, ஆனால் அது எங்கே போய் முடியுன்றது அவங்களுக்கு தெரியல.
One after another, therefore they are called sarvakama, unlimitedly desiring. There is no end of desire.
ஒன்று கடுத்து இன்னொன்று வந்துட்டே இருக்கும். அதனால தான் அவர்கள் சர்வகாம, முடிவில்லாத ஆசை உடையவர்கள். அவர்களுடைய ஆசைக்கு முடிவே கிடையாது.
Such persons, akama, and akama means one who has no desire. Just like those who are devotees, Krishna conscious, they have no desire.
அடுத்து அகாமா அப்படின்னா யார் ஒருத்தருக்கு ஆசையே இல்லையோ. உதாரணத்துக்கு பக்தர்கள் இருக்காங்க, கிருஷ்ண உணர்வில் இருக்காங்க, அப்படின்னா அவங்களுக்கு ஆசையே கிடையாது.
They don't like any material comforts, any material improvements. They want simply Krishna.
அவர்கள் எந்த பௌதிக சௌகரியத்தையும் பௌதிக முன்னேற்றத்தையும் விரும்பாதவர்கள். அவர்களுக்கு வெறுமனே கிருஷ்ணர் தான் வேணும்.
அகாம சர்வகாமம் அண்ட் மோக்ஷகாமம். மோக்ஷகாமம் ஒன் ஹூ is disgusted with this material desires and aspires after something void, impersonal or freedom from all these desires. Moksha kama
அப்படினா இந்த பௌதிக ஆசைகள் எல்லாத்தலயும் விரக்தி அடைஞ்சு அவங்க ஏதோ அருவம் சூன்யம் இந்த மாதிரி ஏதாவது ஆர்வப்படுறது, அல்லது இந்த எல்லா ஆசைகள் இருந்தும் சுதந்திரம் வேணும், மோக்ஷ காமா வேணும்னு நினைக்கிறது.
So Bhagavad says that either you are a person desiring unlimitedly or you have become freed from all desires or you are desiring liberation from this material conditional life. You please try to become Krishna conscious.
அதனால் பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எல்லையற்ற ஆசைகளை உடையவராக இருந்தாலும் சரி, அல்லது எல்லா ஆசைகளிலிருந்தும் விடுபட்டவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த பௌதிக கட்டுண்ட வாழ்க்கையிலிருந்து விடுதலை வேணும்னு விரும்புகிறவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் தயவுசெய்து கிருஷ்ண உணர்வுக்கு வாங்க.
Your desires, whatever desires you may have, that will be fulfilled. That will be full.
உங்களுடைய ஆசைகள், அது என்ன ஆசை உங்களுக்கு இருந்தாலும் அந்த ஆசைகள் நிறைவேற்றப்படும்.
This is referred akama sarvakama. So whatever desires you may have, if you become Krishna conscious, then your that desire will be fulfilled.
இது அந்த அகாம சர்வகாமா ஸ்லோகம் குறிப்பிடுது. அதாவது உங்களுக்கு என்ன ஆசைகள் இருந்தாலும் நீங்கள் கிருஷ்ண உணர்வுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த ஆசைகள் நிறைவேற்றப்படும். பலன் தரும் செயல்களில் வெற்றியை விரும்பும் இவ்வுலக மனிதர்கள் தேவர்களை வழிபடுகின்றனர். இவ்வுலகில் இத்தகு செயல்களுக்கு விரைவில் பலன்கள் கிடைப்பது உண்மையே.
13. According to the three modes of material nature, Bhagavad described to them the corresponding four divisions of human society were created by me. And although I am the creator of this system, you should know that I am yet the non-doer, being unchangeable.
13th ஸ்லோகம். மூன்று வித இயற்கை குணங்களுக்கும் அவற்றின் செயல்களுக்கும் ஏற்ப மனித சமூகத்தின் நால்வகை பிரிவுகள் என்னால் ஏற்படுத்தப்பட்டன. இம்முறையை படைத்தவன் நானே ஆயினும் மாற்றமற்ற என்னை செயல்களுக்கு அப்பாற்பட்டவனாக அறிந்து கொள்.
The Lord is the creator of everything. Everything is born of him, everything is sustained by him, and everything after annihilation rests in him. He is therefore the creator of the four divisions of the social.
பொருளுரை. கடவுளே எல்லாவற்றையும் படைப்பவர். எல்லாம் அவரிடமிருந்தே பிறந்தன. எல்லாம் அவரிலேயே லயிக்கின்றன. அழிவிற்கு பின் எல்லாம் அவரிலேயே தங்குகின்றன. எனவே சமூக நிலையின் நான்கு பிரிவுகளுக்கும் அவரே படைப்பாளி.
There are three conditions.
மூன்று சூழ்நிலைகள் இருக்கு.
Just like I have got this body, you have got your body. This body is developed, created.
எனக்கு என்னுடைய உடல் இருக்கு, உங்களுக்கு உங்களுடைய உடல் இருக்கு. இந்த உடல் படைக்கப்பட்டு அது வளர்ச்சி அடைஞ்சிருக்கு.
You know, in the mother's womb, the first body was just like a pea. When it was first created.
உங்களுக்கு தெரியும், இந்த உடலானது தாயோட கருப்பையில் முதல்ல உருவாக்கப்பட்ட பொழுது ஒரு பட்டாணி அளவுக்கு தான் இருந்தது.
These descriptions are there in the Srimad Bhagavatam.
இந்த விளக்கங்கள் எல்லாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கு.
After sex life of the man and woman, there are two kinds of secretions. They mix up, emulsified, and they form into pea-like shape.
ஆணும் பெண்ணும் சேர்ந்து பாலுறவுக்கு பின்பு அவர்களுடைய உடலிலிருந்து வரக்கூடிய அந்த இரண்டு வகையான திரவங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பட்டாணி வடிவத்தில் ஒரு உருவம் உண்டாகுது.
In that pea-like shape, the living entity which is atomic takes shelter.
அந்த பட்டாணி வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த ரூபத்துக்குள்ள உயிர்வாளி, அணுவாக இருக்கக்கூடிய உயிர்வாளி அடைக்கலம் பெறுது.
And because the living entity takes shelter in that pea-like form, it develops.
அந்த பட்டாணி வடிவத்துக்குள்ள உயிர்வாளி அடைக்கலம் பெறுறதால அது வளர்ச்சி பெறுது.
Just like this, you see, the child born, he is also developing. So this is the nature.
நீங்க ஒரு குழந்தை பிறக்குது, அது படிப்படியா வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகுது. அது இயற்கையானது.
Everything is born and it develops, it stays and it gives byproduct, then it dwindles and then vanishes. These are the stages, different six stages.
பிறக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே வளர்ச்சி அடையுது, கொஞ்ச நாள் இருக்கு, அது உப உற்பத்திகளை செய்து சுருங்குது, அழிந்து போயிடுது. இவைகள் தான் வேறுபட்ட ஆறு வகையான மாற்றங்கள்.
So, after vanquishing, after annihilation, what does it stay? It stays in God. Then again takes birth. The whole material cosmic manifestation, bhutya bhutya puliyate.
அது அழிவிற்கு பிறகு எங்க தங்கி இருக்கு? பகவானுக்குள்ள தங்கி இருக்கு. மறுபடியும் அது பிறவி எடுக்குது. இந்த பௌதிக தோற்றம் மொத்தமும் பூத்வா பூத்வா பிரளியத்தை.
The creation is coming into existence. It stays for some time. It develops, gives some byproduct, then dwindles, then vanishes. And after vanishing, it stays in the same principle, the absolute truth. That is being explained.
படைப்பு இருப்புக்கு வருது, கொஞ்ச காலம் இருக்கு, வளர்ச்சி அடையுது, உப உற்பத்திகளை செய்து சுருங்குது, அழிந்து போகுது. அழிவுக்கு பிறகு மறுபடியும் பூரண உண்மையில் இருக்கு. அதுதான் இங்கே விளக்கப்பட்டிருக்கு. மேலும் படிங்க.
Next is the administrative class, technically called the Kshatriyas, due to their being situated in the lower castes. The mercantile men, called the Vaishyas, are situated in the mixed modes of passion and ignorance. And the Sudras, or the labor class, are situated in the ignorant mode of material nature.
இதில் முதல் பிரிவு சத்துவகுணத்தில் நிலை பெற்றுள்ள பிராமணர் என்று அழைக்கப்படும் அறிஞர் குலத்தோர். அடுத்தது சத்திரியர் என்று அழைக்கப்படும் இரஜோகுணத்தில் நிலை பெற்றுள்ள ஆளும் குலத்தோர். வைஷ்யர்கள் என்று அழைக்கப்படும் வியாபாரிகள் இரஜோகுணமும் தமோகுணமும் கலந்த குணமுடையோர். தொழிலாளர்களான சூத்திரர்கள் தமோகுணத்தில் உள்ளனர்.
In spite of his creating the four divisions of human society, Lord Krishna does not belong to any of these divisions because he is not one of the conditioned souls, a section of whom form human society. Human society is the same as animal society, but to elevate men from the animal status, the above-mentioned divisions are created by the Lord for the systematic development of Krishna consciousness.
மனித குலத்தின் இந்நான்கு பிரிவுகளை படைத்தவராயினும் கூட பகவான் கிருஷ்ணர் இவற்றில் எந்த பிரிவையும் சேர்ந்தவர் அல்ல. ஏனெனில் அவர் மனித சமுதாயத்தின் கட்டுண்ட ஆத்மாக்களில் ஒருவர் அல்ல. மனித சமுதாயம் மிருக சமுதாயத்தை போன்றதே. ஆனால் மிருக நிலையிலிருந்து மனிதரை உயர்த்தி அவர்களிடம் கிருஷ்ண உணர்வை முறையாக வளர்ப்பதற்காக மேற்கூறிய பிரிவுகள் பகவானால் படைக்கப்பட்டுள்ளன.
The tendency of a particular man towards work is determined by the modes of material nature which he has acquired. Such symptoms of life according to different modes of material nature are described in the 18th chapter of this book. A person in Krishna consciousness, however, is above even the Brahmin, because a Brahmin by quality is supposed to know about Brahman, the Supreme Absolute Truth. Most of them approach the impersonal Brahman manifestation of Lord Krishna.
ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதில் மனிதனுக்கு இருக்கும் நாட்டம் அவன் பெற்றுள்ள ஜட இயற்கையின் குணத்தை பொறுத்தது. குணங்களுக்கு ஏற்ப செய்யப்படும் செயல்களின் அறிகுறிகள் இந்நூலின் 18 அத்தியாயத்தில் விளக்கப்பட்டுள்ளன. அவ்வாறு இருப்பினும் கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் பிராமணனை விட உயர்ந்தவனாவான். பிராமணர் என்று அழைக்கப்படுவோர் பரமபூரண உண்மையான பிரம்மனை அறிந்திருக்க வேண்டும் என்ற போதிலும் இவர்களில் பெரும்பாலோர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் அருவ பிரம்மனையே நாடுகின்றனர்.
But only a man who transcends the limited knowledge of a Brahmin and reaches the knowledge of the Supreme Personality of Godhead, Lord Shri Krishna, becomes a person in Krishna consciousness, or in other words, a Vaishnava. Krishna consciousness includes knowledge of all different plenary expansions of Krishna, namely Rama, Nisringa, Varaha, etc. As Krishna is transcendental to this system of the four divisions of human society, a person in Krishna consciousness is also transcendental to the mundane divisions of human society, whether we consider the divisions of community, nation, or species.
Anal, பிரம்மனின் எல்லைக்கு உட்பட்ட ஞானத்தை கடந்து பரமபுருஷ பகவானான ஸ்ரீகிருஷ்ணரை பற்றிய ஞானத்தை அடைந்தவர் கிருஷ்ண உணர்வில் உள்ளவர் அல்லது வைஷ்ணவர் என்று அழைக்கப்படுகிறார். கிருஷ்ண உணர்வு என்பது ராமர், நரசிம்மர், வராகர் போன்ற சுய விரிவாக்கங்களை பற்றிய அறிவையும் உள்ளடக்கியதாகும். கிருஷ்ணர் மனித சமுதாயத்தின் நான்கு பிரிவுகளுக்கு அப்பாற்பட்டவர் என்பதால் கிருஷ்ண உணர்வில் இருப்பவனும் மனித சமுதாயத்தின் எல்லா பிரிவுகளுக்கும் சமூகம், நாடு அல்லது இனம் என்று எப்படி பிரிந்தாலும் அதற்கு அப்பாற்பட்டவனாவான்.
Yes, Krishna has many incarnations. Sometimes he appears in the species of fish. Keshavadhita meena sarira jaya jagadisha hare. That does not mean that he belongs to the fish community.
ஆமாம், கிருஷ்ணருக்கு பல அவதாரங்கள் உண்டு. சில சமயத்தில் அவர் மீனினத்தில் தோன்றுகிறார். கேசவ திருதா மீன சரீரா ஜய ஜகதீஷரே. ஆனால் அதுக்காக அவர் மீனினத்தை சேர்ந்தவர்னு சொல்லிடுறது அல்ல.
சிமிலர்லி, when Krishna appeared as the son of Vasudev, Vasudev belonged to the Kshatriyas. That does not mean that he belonged to the Kshatriya community.
அதே மாதிரி அவர் கிருஷ்ணரா தோன்றிய பொழுது வசுதேவருக்கு மகனா பிறந்தார். வசுதேவர் சத்திரிய சமுதாயத்தை சேர்ந்தவர். அதற்காக கிருஷ்ணரும் சத்திரிய சமுதாயத்தை சேர்ந்தவர் சொல்லிட முடியாது.
Then again, he was transferred to Vrindavan to become the foster son of Nanda Maharaj. And Nanda Maharaj was a Vaishya, mercantile community man.
மறுபடியும் அவர் பிருந்தாவனத்துக்கு நந்த மகாராஜருடைய வளர்ப்பு மகனாக மாற்றப்பட்டார். நந்த மகாராஜர் ஒரு வைஷ்யர், ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்தவர்.
So that does not mean that Krishna belong to the Vaishya community. He does not belong to any community.
அதுக்காக கிருஷ்ணர் வைஷ்ய சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட முடியாது. அவர் எந்த சமுதாயத்தையும் சார்ந்தவர் அல்ல.
You should not take Krishna that because he appeared in India, therefore he is Indian or Indian God. That is a mistake.
அதனால கிருஷ்ணர் இந்தியாவில் தோன்றினார், அதனால அவர் ஒரு இந்தியர் அல்லது இந்திய கடவுள் அப்படின்னு நீங்க கருதக்கூடாது. அது தவறு.
கிருஷ்ணா இஸ் ஃபார் எவ்ரி ஒன்.
கிருஷ்ணர் எல்லோருக்குமானவர்.
டூ நாட் கான்சிடர் that Krishna belongs to the Hindu community or Krishna belongs to the India or anyway, Kshatriya. No, he does not belong to any material designation. He is above.
Krishna Hindu samudayathai sarndhavar alladhu Krishna Indiyavai sarndhavar alladhu Kshatriyara sarndhavar indha maadhiri endha vidhathilum avara karudhaadhinga. Avar appadi alla. Avar endha oru bhavadhiga adayalathukku utpattavar alla. Avar adhukku meempattavar.
And you'll find in the Bhagavad Gita, 14th chapter, he claims, Sarva Jonishu Kaunteya Sambhavanti Murtayaj. There are 8,400,000 of forms of living entities, including human beings. And Krishna says, Ahanga Bija Padapita, I am their seed-giving father.
Bhagavad Gita, neenga paakala, Krishna cholrar, சர்வ யோனிஷு கவுந்தேய சம்பவந்தி மூர்த்தையா, 84 லட்சம் வகையான ரூபங்களை கொண்ட உயிர்வாளிகள் இருக்காங்க, மனிதர்கள் உட்பட. அகம் பீஜ பிரதாபிதா, அவர்கள் எல்லோருக்கும் நானே விதை கொடுக்கக்கூடிய தந்தை.
So he claims to be father, not only of the human society, but of the animal society, bee society, bird society, insect society, aquatic society, plant society, tree society, all living entities.
அவர் மனித சமுதாயத்துக்கு மட்டும் தந்தைன்னு சொல்லல, ஆனா மிருக சமுதாயத்துக்கு, விலங்கு சமுதாயத்துக்கு, பறவை சமுதாயத்துக்கு, பூச்சி சமுதாயம், நீர்வாழி சமுதாயம், செடிகள், மரங்கள், எல்லா உயிர்வாளிகளுக்கும் நானே தந்தைன்றார்.
God cannot belong to any particular community or class. That is misconception. God must belong to everyone.
கடவுள்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை அல்லது ஜாதியை சார்ந்தவராக இருக்க முடியாது. அது தவறான எண்ணம். கடவுள்னா எல்லோருக்கும் ஆனவர்.
So, when we speak of Krishna consciousness, do not take it as a sectarian view. Try to understand the philosophy. He belongs to every living entity. He is the supreme living entity.
அதனால் நாங்கள் கிருஷ்ண உணர்வை பற்றி பேசும்போது இதோ ஒரு குறிப்பிட்ட பிரிவினரோட பார்வை அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இது தத்துவத்தை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. அவர் எல்லா உயிர்வாளிகளுக்கும் ஆனவர். அவர் உச்சமான உயிர்வாளி.
நித்யா நித்யானாம் சேதனா சேதனானாம், தட் இஸ் தி வேதிக் வெர்ஸ். ஹி இஸ் தி லீடர் ஆஃப் ஆல் லிவிங் என்டிட்டிஸ்.
நித்யோ நித்யானாம் சேத்தன சேத்தனானாம் அப்படின்றது வேதங்களோட கருத்து. அவர் எல்லா உயிர்வாளிகளுக்கும் தலைவர்.
பை அவர் different result of our work, we have assumed different dresses.
நம்முடைய வெவ்வேறு வகையான செயல்களினுடைய விளைவா நம்ம வெவ்வேறு உடைகளை ஏற்றுக்கொண்டிருக்கோம்.
But as living entity, we are part and parcel of the Supreme Lord.
ஆனால் உயிர்வாளிகளான நம்ம முழுமுதற் கடவுளுடைய அம்சம்.
Try to understand Krishna consciousness in that way.
Indha vidathila Krishna unarava purinju kolla muyarchi seiyunga. Melam padinga.
There is no work that affects me, nor do I aspire for the fruits of action. One who understands this truth about me does not become entangled in the fruitive reactions of work.
14th ஸ்லோகம். என்னை பாதிக்கும் செயல்கள் எதுவும் இல்லை. செயல்களின் பலன்களை நான் விரும்புவதும் இல்லை. என்னை பற்றிய உண்மையை அறிபவனும் செயல்களின் விளைவுகளால் பந்தப்படுவதில்லை.
Because it does not belong to any community or anything of this material world, he has nothing to do.
ஏன்னா அவர் எந்த ஒரு சமுதாயத்தையும் சேர்ந்தவர் அல்ல. பௌத்திகமானது எதுவா இருந்தாலும் அதோடு அவர் சம்பந்தம் இல்லாதவர்.
We work. Why we work? Because he wants some material profit. He hasn't got to take any profit. So why should he work?
நம்ம வேலை செய்கிறோம். ஏன் நம்ம வேலை செய்கிறோம்? ஏன்னா நம்ம ஏதாவது பௌதிக பலனை எதிர்பார்க்கிறோம். அவருக்கு எந்த பௌதிக பலனும் தேவையில்லை. அவர் ஏன் வேலை செய்யணும்?
He says therefore that there is no work that affects me.
அதனால தான் அவர் என்ன சொல்றாருன்னா எந்த செயல்களும் என்னை பாதிப்பதில்லை என்றார்.
But still he comes. Why? That is explained in the beginning. ஜதா ஜதா ஹி தர்மஸ்ய க்லானி பவதி.
ஆனாலும் அவர் வரார். ஏன்? அது ஆரம்பத்திலே விளக்கப்பட்டிருக்கு. யதா யதா ஹி தர்மஸ்ய க்லானி பவதி.
When there is discrepancies in the matter of religiosity, I come down to make things all right. To set things in right order. That is his work.
தர்மம் சீர்குலைந்து போகும்போது நான் கீழிறங்கி வர்றேன். நான் வந்து எல்லாத்தையும் சரிப்படுத்துறேன். எல்லாத்தையும் சரியான ஒழுங்கு முறையில் வைக்கிறேன். அதுதான் அவருடைய வேலை.
வா
மேலும் படிங்க.
All the liberated souls in ancient times acted with this understanding and so attained liberation. Therefore, as did the ancients, you should perform your duty in this divine consciousness.
15th ஸ்லோகம். முற்காலத்தில் விடுதலை பெற்ற ஆத்மாக்கள் எல்லாரும் என்னுடைய உன்னத இயற்கையை உணர்ந்த வண்ணம் செயல்பட்டனர். எனவே அவர்களது அடிச்சுவட்டை பின்பற்றி நீயும் உனது கடமைகளை செய்ய வேண்டும்.
Therefore, there are two classes of men. Some of them are full of polluted material things within their hearts, and some of them are material of greed. Krishna consciousness is equally beneficial for both of these persons. Those who are full of dirty things can take to the mind of Krishna consciousness for a gradual cleansing process, following the regulative principles of devotional service. Those who are already cleansed of the impurities may continue to act in the same Krishna consciousness, so that others may follow their exemplary activities and thereby be benefited.
பொருளுரை. இருவிதமான மனிதர்கள் உள்ளனர். ஒருவரது இதயம் அசுத்தமான பௌதிக விஷயங்களால் நிரம்பியுள்ளது. மற்றவர் பௌதிகத்திலிருந்து விடுபட்டுள்ளார். கிருஷ்ண உணர்வு இவ்விரு மனிதருக்கும் நன்மை அளிக்கும். களங்கமுற்றவர் கிருஷ்ண உணர்வின் வழிமுறையை ஏற்று பக்தி தொண்டின் ஒழுக்க நெறிகளை பின்பற்றி படிப்படியாக தூய்மையடையலாம். ஏற்கனவே களங்கங்களிலிருந்து தூய்மையடைந்தோர் தொடர்ந்து கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவதன் மூலம் மற்றவர்கள் அவர்களை பின்பற்றுவதற்கும் அதனால் பலனடைவதற்கும் உதவலாம்.
Foolish persons or neophytes in Krishna consciousness often want to retire from activities without having knowledge of Krishna consciousness. Arjuna's desire to retire from activities on the battlefield was not approved by the Lord. One need only know how to act. To retire from activities and to sit aloof, making a show of Krishna consciousness, is less important than actually engaging in the field of activities for the sake of Krishna.
முட்டாள்களும் கிருஷ்ண உணர்விற்கு புதியவர்களும் கிருஷ்ண உணர்வின் ஞானத்தை பெறாமல் செயல்களிலிருந்து ஓய்வு பெற விரும்புகின்றனர். போர்க்களத்தின் செயல்களிலிருந்து ஓய்வு பெற விரும்பிய அர்ஜுனனின் விருப்பத்தை பகவான் ஏற்றுக்கொள்ளவில்லை. எவ்வாறு செயல்படுவது என்பதை மட்டுமே ஒருவன் அறிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ண உணர்வின் செயல்களிலிருந்து ஓய்வு பெற்று தனியே அமர்ந்து கிருஷ்ண உணர்வில் இருப்பது போன்று பாவனை செய்தல் கிருஷ்ணரின் திருப்திக்கான செயல்களில் ஈடுபடுவதை விட முக்கியத்துவம் குன்றியதாகும்.
Krishna consciousness does not mean laziness. We do not indulge, just like Arjuna. This Bhagavad Gita was taught to Arjuna. He wanted to retire. Yeah, Krishna, why you are engaging me in this battlefield? Let me retire.
Krishna unarvanna edho somberithanamanadu endradalla. Udaranathukku Arjuna Bhagavad Gita Arjunanukku bodhikkappattathu. Avan ஓய்வு பெறணும்னு விரும்பினான். கிருஷ்ணா, ஏன் என்ன நீங்க போர்க்களத்தில் ஈடுபட சொல்றீங்க? நான் ஓய்வு பெற்றுக்
கொள்றேன். Krishna did not allow him to retire, to understand his position. That is required. Retirement, how you can retire?
ஆனால் கிருஷ்ணர் அவனை ஓய்வு பெறதுக்கு அனுமதிக்கல. அவனுடைய நிலையை புரிந்து கொள்ளணும் அப்படின்றது அவசியமானது. எப்படி உன்னால நீ ஓய்வு பெற முடியும்?
You cannot retire. So long you have got this body, you have to work.
இந்த உடல் உனக்கு இருக்கிற வரைக்கும் நீ செயல்பட்டதான் ஆகணும். உன்னால ஓய்வு பெற முடியாது.
If you do not work, you have to beg. If you do not beg, then you have to steal or you have to borrow.
நீ செயல்படலன்னா நீ பிச்சை எடுக்க வேண்டியிருக்கும். நீ பிச்சை எடுக்கலன்னா திருட வேண்டியிருக்கும் அல்லது இரவல் கேட்க வேண்டியிருக்கும்.
How you can retire? There is no question of retire.
எப்படி உன்னால ஓய்வு பெற முடியும்? ஓய்வு பெறது என்ற கேள்விக்கு இடம் கிடையாது.
Retire means to retire from all foolish activities.
ஓய்வு பெறது அப்படின்னா முட்டாள்தனமான செயல்களில் இருந்து ஓய்வு பெறது.
And engage yourself in real activities.
மேலும் உங்களை உண்மையான செயல்களில் ஈடுபடுத்திக் கொள்றது.
Retire is the negative side, but unless you have got positive side, you cannot retire. You'll have come back again.
ஓய்வு பெறதுன்றது எதிர்மறையான பக்கம். உங்களுக்கு நேர்மறையான பக்கம் இருந்தால் ஒழிய திரும்பவும் நீங்க இங்க வருவீங்க. உங்களால ஓய்வு பெற முடியாது.
There are so many yogis and gyanis. They say that this world is false.
எத்தனையோ யோகிகளும் ஞானிகளும் இந்த உலகம் பொய்யானதுன்னு சொல்றாங்க.
Let me retire from it. But after some time, he again falls down. Again to this sense gratification, this material world.
அதனால இவைகள் இருந்து நான் ஓய்வு பெற்றுக் கொள்றேன்றாங்க. ஆனா கொஞ்ச காலத்துக்கு பிறகு அவங்க வீழ்ச்சி அடைறாங்க. மறுபடியும் இந்த பௌதிக உலகத்தில் புலன் இன்பத்தில் ஈடுபடுறாங்க.
So where is retirement?
அப்ப எங்க ஓய்வு இருக்கு?
Retirement is not required. But what is required? That purify your activities, not to stop your activities.
ஓய்வு பெறது தேவையானது அல்ல. என்ன தேவையானது அப்படின்னா உங்களுடைய செயல்கள். ஆனா உங்களுடைய செயல்களை நிறுத்துறது கிடையாது.
But to purify you, just like when you are diseased, it is not required that you should be killed. No.
ஆனால் அதை தூய்மைப்படுத்தப்படணும். உங்களுக்கு வியாதி வரும்போது உங்களை கொண்டுடணும்ன்றது அர்த்தம் அல்ல. அப்படி அல்ல.
Your disease should be, cured. Then you can work in healthy life.
உங்களுடைய வியாதியை குணப்படுத்தப்படணும். அதன் பிறகு ஆரோக்கியமா நீங்க செயல்பட முடியும்.
So that is required.
அதுதான் தேவையானதா இருக்கு.
Retirement means to become cured from the disease activities, but to place yourself in healthy activities. That is Krishna consciousness.
ஓய்வு பெறது அப்படின்னா வியாதி அடைந்த செயல்களில் இருந்து உங்களை தூய்மைப்படுத்திட்டு குணப்படுத்தி கொண்டு உங்களை நீங்க ஆரோக்கியமான செயல்களில் ஈடுபடுத்திக் கொள்றது. அதுதான் கிருஷ்ண உணர்வு. மேலும் படிங்க.
Such as the sun god Vivaswan, as mentioned herein before. The Supreme Lord knows all his past activities, as well as those of persons who acted in Krishna consciousness in the past. Therefore, he recommends the acts of the sun god, who learned this art from the Lord some millions of years before. All such students of Lord Krishna are mentioned here as past liberated persons, engaged in the discharge of duties of Krishna.
முன்பே குறிப்பிடப்பட்ட சூரிய தேவன் விவஸ்வானை போன்ற பகவானின் முந்தைய சீடர்களை அடிச்சுவட்டை பின்பற்றி கிருஷ்ண உணர்வை செயலாற்றுமாறு அர்ஜுனன் இங்கு அறிவுறுத்தப்படுகிறான். முழுமுதற் கடவுள் தனது முந்தைய செயல்கள் மட்டுமின்றி இதற்கு முன் கிருஷ்ண உணர்வை செயலாற்றிய அனைவரை பற்றியும் அனைத்தையும் அறிவார். எனவே பல கோடி வருடங்களுக்கு முன்பு தன்னிடமிருந்து இக்கலையை கற்ற சூரியதேவனை பின்பற்றுமாறு பரிந்துரைக்கின்றார். பகவான் கிருஷ்ணரால் நியமிக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுவதில் ஈடுபட்ட இத்தகைய சீடர்கள் முக்தி பெற்றவர்களாக இங்கு குறிப்பிடப்படுகின்றனர்.
Even the intelligent are bewildered in determining what is action and what is inaction. Now I shall explain to you what action is, knowing which you shall be liberated from all sins.
16th ஸ்லோகம். அறிவுடையோரும் எது கர்மா செயல் எது அகர்மா செயலின்மை என்பதில் குழம்புகின்றனர். கர்மா என்பது என்ன என்பதை நான் இப்போது உனக்கு விளக்குகிறேன். இதை அறிவதால் எல்லா துரதிருஷ்டத்திலிருந்தும் நீ விடுதலை பெறுவாய்.
17. The intricacies of action are very hard to understand. Therefore, one should know properly what action is, what forbidden action is, and what inaction is.
17th ஸ்லோகம். செயல்களின் நுணுக்கங்களை உணர்வது மிக கடினம். எனவே கர்மா செயல் என்பது என்ன, விகர்மா தடை செய்யப்பட்ட செயல் என்பது என்ன, அகர்மா செயலின்மை என்பது என்ன என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும்.
If one is serious about liberation from material bondage, one has to understand the distinctions between action, inaction, and unauthorized action. One has to apply oneself to such an analysis of action, reaction, and perverted actions, because it is a very difficult subject matter. To understand Krishna consciousness and action according to the modes, one has to learn one's relationship with the Supreme. One who has learned perfectly knows that every living entity is the eternal servant of the Lord and consequently acts according to consciousness. The entire Bhagavad Gita is directed towards this conclusion. Any other conclusions against this consciousness and its attendant reactions are vipanas, or prohibitive actions. To understand all this, one has to associate with authorities in Krishna consciousness and learn the secret from them. This is as good as learning from the Lord directly.
பொருளுரை. பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கான உண்மையான ஆர்வம் ஒருவரிடம் இருந்தால் கர்மா அகர்மா மற்றும் விகர்மா என்பனவற்றின் வேறுபாட்டை அவன் தெளிவாக உணர வேண்டும். இது மிகவும் கடினமான விஷயம் என்பதால் கர்மா அகர்மா மற்றும் விகர்மாவை ஆய்ந்து அறிவதில் ஒருவன் முழு முனைப்புடன் தன்னை ஈடுபடுத்த வேண்டும். கிருஷ்ண உணர்வையும் குணங்களுக்கேற்ற அதன் செயல்களையும் அறிந்து கொள்ள தனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவினை அறிய வேண்டும். அதாவது ஒவ்வொரு உயிர்வாளியும் இறைவனின் நித்திய சேவகன் என்பதையும் அனைவரும் கிருஷ்ண உணர்வை செயலாற்ற வேண்டியவர்கள் என்பதையும் அறிவுடையவன் தெளிவாக அறிவான். பகவத்கீதை முழுவதும் இந்த முடிவை நோக்கியே நம்மை அழைத்துச் செல்கின்றது. இந்த முடிவிற்கும் இதனை சார்ந்த செயல்களுக்கும் எதிரான எல்லா முடிவுகளும் விகர்மங்கள் அல்லது தடை செய்யப்பட்ட செயல்களாகும். இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ள ஒருவன் கிருஷ்ண உணர்வில் அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு அவர்களிடமிருந்து இரகசியத்தை அறிய வேண்டும். இவ்வாறு அறிவது பகவானிடமிருந்து நேரடியாக கற்பதை போன்றதாகும். இல்லாவிடில் மிகச்சிறந்த அறிவாளியும் குழப்பமடைவான்.
The action, inaction and perverted action. These three things are very important subject matter for understanding.
செயல் செயலின்மை திரிபடைந்த செயல் இந்த மூன்று விஷயங்களும் நம்ம புரிந்து கொள்றதுக்கு மிக முக்கியமான விஷயங்கள்.
Yeah, the same example. It is very simple to understand. The same example. Your position, you first of all you must know what is your position.
அதே உதாரணம் ரொம்ப எளிமையானது. அதை புரிந்து கொள்றதுக்கு உங்களுடைய நிலை இருக்கு. முதல்ல நீங்கள் உங்களுடைய நிலை என்னன்றத புரிந்து கொள்ளணும்.
The position is, Krishna says, that all these living entities are my part and parcel.
அதன் நிலை என்னன்றத கிருஷ்ணர் சொல்றார். இந்த எல்லா உயிர்வாளிகளும் என்னோட அம்சங்கள்.
That is your position. Lord Chaitanya also says, the Jiveer Swarupa Nitya Krishna Das.
அதுதான் உங்களுடைய நிலை. பகவான் சைத்தன்யரும் ஜெவர் சொரபகை கிருஷ்ணர் நித்யாதாசன் சொல்றார்.
As part and parcel, this is very easy to understand.
அம்சம்ன்றத ரொம்ப எளிமையா புரிந்து கொள்ள முடியும்.
Just like this finger is the part and parcel of your body.
உதாரணத்துக்கு இந்த விரல் உங்க உடலோட ஒரு அம்சம்.
The hand is the part and parcel of your body. The leg is the part and parcel of your body.
இந்த கை உங்க உடலோட ஒரு அம்சம். இந்த கால் உங்க உடலோட ஒரு அம்சம்.
So we are all part and parcel of the Supreme. So what is our duty?
அதனால நம்ம எல்லாருமே அந்த பரமனோட அம்சம். அதனால இப்ப நம்முடைய கடமை என்ன?
What is the duty of this finger? Now I wish that you stand like this. The finger is standing like this.
இப்போ இந்த விரலோட கடமை என்ன? இப்ப நான் விரும்புறேன் இந்த விரல் இப்படி நின்றிருந்தா நல்லா இருக்கும்னு. அந்த விரல் அப்படி நிக்குது.
It is executing my order. If I say close, finger immediately close.
அது என்னுடைய கட்டளையை நிறைவேற்றுது. நான் இந்த விரலை மூட சொன்னேன்னா உடனடியாக அது மூடிடுது.
So this is the duty. If I am part and parcel of Krishna, then what is my duty?
அதனால இதுதான் கடமை. இப்ப நான் கிருஷ்ணரோட அம்சம்னா அப்ப என்னோட கடமை என்ன?
My duty is to act what Krishna says. That's all.
என்னோட கடமை கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அதன்படி செயல்படுறது, அவ்வளவுதான்.
That is my action. Without knowing this, whatever I do, that is perverted action.
அதுதான் என்னுடைய செயல். அது தெரியாம நான் எதை செய்தாலும் அது திரிபடைந்த செயலாகும்.
Just like in disease condition, this finger cannot act according to my order.
உதாரணத்துக்கு வியாதி அடைந்த நிலையில என்னுடைய விரலானது என்னுடைய கட்டளையின்படி செயல்பட முடியாம போகும்.
Oh, there is some pain. If I want to make it stand like that, I feel pain. Because that is disease condition.
ஒரு வலி இருக்கு. நான் இந்த விரல் நிக்கணும்னு விரும்புறேன், ஆனா அது நிக்க முடியல. ஏன்னா அங்க வலி இருக்கு, அது வியாதி அடைந்த நிலையில இருக்கு.
Similarly, when we do not act in Krishna consciousness, that is our disease condition of life.
அதே மாதிரி எப்ப நம்ம கிருஷ்ண உணர்வுல செயல்படலையோ அந்த நிலை நம்ம வியாதி அடைந்த நிலை.
That is not normal condition.
அது சாதாரண நிலை அல்ல.
In normal condition, we shall be all prepared to act in Krishna consciousness.
சாதாரண இயற்கையான நிலையில நம்ம எல்லாருமே கிருஷ்ண உணர்வுல செயல்படுறதுக்கு தயார்படுத்திட்டு இருப்போம்.
That we should know. Then our action will be right.
அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப நம்முடைய செயல்கள் சரியானதா இருக்கும்.
Otherwise all inaction, not inaction, perverted action. Inaction is different. Inaction means what you do, there is no reaction. That is inaction.
அப்படி இல்லனா எல்லாமே செயலின்மை ஆயிடும். அது செயலின்மை அல்ல, அது திரிபடைந்த செயல். செயலின்மை என்றது வேற. செயலின்மை அப்படின்னா எப்போ நீங்க ஒரு செயலை செய்தா அதுக்கு விளைவு இல்லாம இருக்கோ அதுதான் செயலின்மை. தொடர்ந்து படிங்க.
One sees inaction, and action in inaction is intelligent among men, and he is in the transcendental position, although engaged in all sorts of activities.
18th ஸ்லோகம். கர்மாவில் அகர்மாவையும் அகர்மாவில் கர்மாவையும் காண்பவனே மனிதரில் அறிவுடையவனாகிறான். எல்லாவித செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் அவன் உன்னத நிலையில் நிலை
பெற்றுள்ளான். A person acting in Krishna consciousness is naturally free from the resultant action of work. His activities are all performed for Krishna, and therefore he does not enjoy or suffer any of the effects of work.
பொருளுரை. கிருஷ்ண உணர்வில் செயல்படுபவன் இயற்கையாகவே கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டுள்ளான். அவனுடைய செயல்கள் அனைத்தும் கிருஷ்ணருக்காகவே செய்யப்படுகின்றன. எனவே அவன் செயல்களின் பலன்களால் இன்புறுவதோ துன்புறுவதோ இல்லை.
Reaction means when you enjoy or suffer. That is called reaction.
இன்புறுவதோ துன்புறுவதோ அது வந்து விளைவுன்னு சொல்லப்படுது.
Inaction means when there is no result on your account.
செயலின்மை அப்படின்னா உங்க கணக்கில் எந்த விளைவுகளுமே கிடையாது.
just like you are working on account of the state.
உதாரணத்துக்கு நீங்க நாட்டுக்காக வேலை பார்க்கறீங்க.
The state orders you to fight, so you are fighting, you are killing so many men.
நாடு உங்களுக்கு சண்டை போட சொல்லி கட்டளை இடுது, நீங்க சண்டை போடுறீங்க, பல பேரை நீங்க கொல்றீங்க.
There is no reaction.
அதற்கு விளைவுகள் கிடையாது.
But without state's order, if you kill one man, immediately becomes a murderer.
ஆனால் நாட்டோட கட்டளை இல்லாம நீங்க ஒரு நபரை கொன்றாலும் நீங்க கொலைகாரன் ஆயிடுறீங்க.
There is reaction immediately.
அதற்கு உடனடியா விளைவுகள் இருக்கு.
This is very simple to understand.
இது புரிந்து கொள்ள மிக எளிமையானது.
Similarly, if you act on the supreme order, there is no reaction.
அதே மாதிரி நீங்க அந்த பரம கட்டளையின்படி செயல்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு விளைவுகள் கிடையாது.
And if you act on your own account, there will be reaction.
ஆனால் உங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி நீங்க செயல்பட்டீங்கன்னா அதுக்கு விளைவுகள் இருக்கும்.
Own account means whatever you do, either you suffer or you enjoy.
உங்க சொந்த விருப்பம் அப்படின்னா நீங்க இன்புறவோ துன்புறவோ செய்ய போறீங்க.
But if you want to be inactive, neither suffering nor enjoying, in the neutral state, that is required, that is Krishna consciousness.
ஆனால் நீங்க செயல் இன்மையில இருக்கணும், நீங்க துன்பப்படவோ இன்பப்படவோ கூடாது, இடைப்பட்ட நிலையில இருக்கணும்னா அது தேவையானது, அதுதான் கிருஷ்ண உணர்வு. தொடர்ந்து படிங்க.
The impersonalist ceases cruelty's activities out of fear, so that the resultant action may not be a stumbling block on the path of self-realization. Whereas the personalist knows rightly his position as the eternal servitor of the Supreme Personality of Godhead. Therefore he engages himself in the activities of Krishna consciousness. Because everything is done for Krishna, he enjoys only transcendental happiness in the discharge of his service. Those who are engaged in this process are without desire for personal sense gratification. The sense of eternal servitorship to Krishna makes one immune to all the reactionary elements of work.
இதனால் அவன் கிருஷ்ணருக்காக எல்லாவித செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் மனித சமுதாயத்தில் புத்திசாலியாக கருதப்படுகிறான். அகர்மா என்றால் விளைவுகளை கொடுக்காத செயல்கள் என்று பொருள். பல நோக்கு செயல்கள் தன்னுணர்வு பாதையில் தடைக்கற்களாக இருக்கும் என்ற பயத்தால் அர்வவாதி எல்லா செயல்களையும் அறவே கைவிடுகின்றான். ஆனால் பரமபுருஷ பகவானின் நித்திய தொண்டன் என்னும் தனது நிலையை நன்றாக அறிந்த உருவவாதியோ தன்னை கிருஷ்ண உணர்வின் செயல்களில் ஈடுபடுத்திக் கொள்கிறான். அனைத்தும் கிருஷ்ணருக்காக செய்யப்படுவதால் இத்தகு தொண்டினை செய்வதில் அவனுக்கு திவ்யமான ஆனந்தம் கிடைக்கின்றது. இம்முறையில் ஈடுபட்டிருப்பவர்கள் சுய புல நுகர்ச்சியில் விருப்பமற்றவர்கள் என்று அறியப்படுகின்றனர். கிருஷ்ணரின் நித்திய தொண்டன் எனும் உணர்வு செயலின் எல்லா விதமான விளைவுகளிலிருந்து ஒருவனை பாதிக்கப்படாமல் காக்கின்றது. அவ்வளவுதான். இப்ப ஏதாவது கேள்வி இருக்கா?
எஸ்
சொல்லுங்க. பிரபுபாதா, மறுபடியும் கர்மாவில் அகர்மா, அகர்மாவில் கர்மான்றத விளக்குறீங்களா?
ஆக்ஷன் ஜஸ்ட் லைக் யூ ஆர் ஆக்டிவ், யூ ஆர் ஒர்க்கிங், யூ ஆல் கிருஷ்ண கான்சியஸ் டிவோட்டீஸ், யூ ஆர் ஆல்சோ ஒர்க்கிங், யூ ஆர் நாட் சிட்டிங் ஐடலி. But it is in action.
கர்மா, உதாரணத்துக்கு நீங்க எல்லாரும் செயல்பட்டு இருக்கீங்க, நீங்க கிருஷ்ண உணர்வு பக்தர்கள்ன்றதால நீங்க எல்லாருமே செயல்படுறீங்க, வெறுமனே அமர்ந்து இருக்கிறதல்ல, ஆனா அது அகர்மா.
இன்டாக்ஷன் இன் தி சென்ஸ் தட் இட் இஸ் நாட் ப்ரொடியூசிங் எனி ரியாக்ஷன்.
இது அகர்மான்னு ஏன் சொல்லப்படுதுன்னா அது எந்த விளைவையும் ஏற்படுத்துறதில்ல.
இட் ஹஸ் நோ ரியாக்ஷன்.
இதற்கு விளைவுகள் ஏதும் கிடையாது.
பட் ஆதர்ஸ், Those who are not acting in Krishna consciousness, they are also busy. But they are producing their reaction.
ஆனால் மற்றவர்கள் யாரு கிருஷ்ண உணர்வுல இல்லாம செயல்படுறாங்களோ அவர்களும் ரொம்ப மும்முரமா செயல்பட்டு இருக்காங்க. அவர்கள் விளைவுகளை உற்பத்தி செய்யறாங்க.
The things which are not producing reaction, that is inaction.
அதனால விளைவுகளை உற்பத்தி செய்யாத விஷயங்கள் அகர்மா.
One who can see that I am acting in this way, there is no reaction, that is inaction.
இந்த விதத்துல செயல்பட்டா அதுக்கு விளைவு கிடையாது அப்படின்றத ஒருத்தர் பார்க்கிறாருன்னா அது அகர்மா.
And one who sees that I am doing this, but there is reaction, that is action.
நான் இதை செய்யறேன் ஆனா அதுக்கு விளைவு இருக்குன்றத ஒருத்தர் பார்க்கிறாருன்னா அப்ப அது கர்மா.
It requires little intelligence to see how it is action or inaction.
அதனால எப்படி இது கர்மா அல்லது இது அகர்மான்றத பார்க்கறதுக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனம் தேவை இருக்கு.
Therefore it is said that one who can see action in inaction and inaction in action, he is intelligent.
அதனால தான் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா யார் ஒருத்தர் கர்மாவில் அகர்மாவையும் அகர்மாவில் கர்மாவையும் காண்பவன் புத்திசாலின்னு சொல்லப்பட்டிருக்கு.
Any other question?
வேற ஏதாவது கேள்வி இருக்கா?
From the audience.
மக்கள்கிட்ட இருந்து கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட இருந்து ஏதாவது கேள்வி இருக்கா?
Yes, you try to understand the science of God philosophically, intelligently, logically. There is no question of dogma.
ஆமா, நீங்க புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. இந்த கடவுளோட தத்துவத்தை தத்துவபூர்வமா புத்திசாலித்தனமா நியாயப்படி தர்க்கத்தின்படி புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. இங்க பிடிவாதம்ன்ற கேள்விக்கு இடம் கிடையாது.
Everything is nicely explained in Bhagavad Gita as it is. So you can try to understand.
எல்லாமே பகவத்கீதை உண்மை உருவில் மிக தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு. அதை நீங்க புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம்.
Yes.
கேளுங்க. இந்த படத்தை கொஞ்சம் விளக்குறீங்களா?
This is Krishna's picture.
அது கிருஷ்ணரோட படம். எனக்கு நானே ட்ரான்ஸெண்டல் மெடிடேஷன் பயிற்சி செய்துட்டு இருக்கேன். வெவ்வேறு நிலைகளான உணர்வுகள் இருக்கு. அண்ட உணர்வு இருக்கு, கடவுள் உணர்வு இருக்கு. இப்போ நான் வந்து இந்த கிருஷ்ண உணர்வு இந்த அண்ட உணர்வோட எப்படி தொடர்புபடுதுன்றத புரிந்து கொள்ள
விரும்புறேன்.
அண்ட உணர்வால நீங்க என்ன புரிஞ்சிட்டு இருக்கீங்க? உன்னத உணர்வு அதே சமயத்தில்.
Just explain. Just try to explain what do you mean by cosmic consciousness.
அண்ட உணர்வுன்றீங்களே, அந்த அண்ட உணர்வுன்றது என்னன்றத விளக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நடக்கும்போது, கனவு காணும்போது, ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது, இந்த மாதிரியான சமயத்தில் உன்னத உணர்வோடு இருக்கிறது. உன்னத தளத்திலையும் இருக்கிறது.
What is the distinction between transcendental stage and this stage?
உன்னத நிலைக்கும் இந்த நிலைக்கும் வித்தியாசம் என்ன?
Transcendental is pure being, pure existence, pure consciousness.
உன்னதமானது அப்படின்னா தூய்மையான இருப்பு, தூய்மையான உணர்வு, தூய்மையான விழிப்புணர்வோடு தூய்மையான நிலையில் இருக்கிறது.
And what is impure?
அப்போ கலங்கமானதுன்றது எது? கலங்கமானதுன்றதல்ல அது.
Then how we distinguish pure?
அப்படின்னா எப்படி தூய்மையானதை நீங்க வேறுபடுத்தி பாக்குறீங்க? உணரும் பொருள்கள் இருந்து.
What is that object of perception? That is pure.
உணரக்கூடிய அந்த பொருள்கள் எது தூய்மையானதுன்றதுக்கு? உணர்பவரும் உணரப்படும் பொருளும் ஒன்று.
What is that object? Give me tangible example.
அந்த பொருள் என்னன்றதுக்கு ஒரு சரியான உதாரணம் கொடுங்க. தொடர்புடைய இருப்பில் அது எதுவா இருக்கும்னா.
What is that relative?
அந்த தொடர்புடையது என்ன?
Relative means there must be something absolute.
சார்ந்தது தொடர்புடையதுன்னு ஏதாவது இருக்குன்னா அப்போ பூர்ணமானது ஒன்று இருந்தாகணும்.
When you speak of relative, just like your son, relative.
நீங்க சார்ந்த அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய மகன் இருக்க அவர் சார்ந்தவர்.
Immediately, the conception of father must be there.
உடனடியா அங்க தந்தை என்ற எண்ணமும் இருந்தாக வேண்டியிருக்கு.
Otherwise, why, how it is related?
அப்படி இல்லனா அது எப்படி சார்ந்ததா இருக்க முடியும்?
So, as soon as you say relative, what is the absolute?
அதனால சார்ந்த அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா உடனே அதுக்கு பூரணமானது இருக்கணும். அது எது? அந்த பூர்ணமானது என்னன்றதை என்னால சொல்ல முடியாது.
That you have no conception of the absolute. You cannot explain.
அப்படின்னா அந்த பூர்ணமானதை பற்றின எந்த ஒரு எண்ணமும் கிடையாது, உங்களால விளக்க முடியல. அது
your meditation means you are simply in the relative.
உங்களுடைய தியானம் அப்படின்றது வெறுமனே சார்ந்ததா இருக்கு.
You are giving definition in the just like you do not know what it is. You say simply it is not this. That's all.
நீங்க எப்படி வரையறுக்கிறீங்க அப்படின்னா அது என்னன்னு உங்களுக்கு தெரியல, வெறுமனே இது அது இல்லைன்றீங்க, அவ்வளவுதான்.
But you do not know what it is.
ஆனா அது என்னன்றது உங்களுக்கு தெரியல.
That is not concrete definition.
அதனால உறுதியான ஒரு வரையறை அல்ல.
If I say this is not watch, this is not book, this is not light, this is not microphone, I can go on thousands of years saying this is not, this is not, this is not, but that does not mean it is this.
இது வாட்ச் இல்ல, இது புத்தகம் இல்ல, இது வெளிச்சம் இல்ல, இது மைக்ரோபோன் இல்ல, இப்படின்னு நான் சொல்லிட்டே போனா ஆயிரக்கணக்கான வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கலாம், இது இல்ல, இது இல்ல, இது இல்ல. ஆனா அதுக்காக இது இதுதான் அப்படின்றது அர்த்தம் ஆயிடுமா?
And if you know it, immediately say it is glass spectacle.
உங்களுக்கு இது என்னன்றது தெரிஞ்சதுன்னா உடனடியா நீங்க என்ன சொல்லுவீங்க? இது கண்ணாடி, மூக்கு கண்ணாடி.
That means you do not know it.
அப்படின்னா உங்களுக்கு தெரியல.
Simply negation. This is not, this is not, this is not the realization of the absolute.
பெருமனே இது இல்லை, இது இல்லை, இது இல்லைன்னு மறுக்கிறது பூரண உண்மை உணர்றது கிடையாது.
You must give concrete idea of the absolute. That is transcendental meditation.
பூரணத்துக்கான உறுதியான ஒரு வரையறையை கொடுக்கணும், அப்பதான் அது உன்னத தியானம். நான் இன்னும் அந்த பயிற்சியில தான் இருந்துட்டு இருக்கேன்.
No, you are working. You are not realized.
அப்படின்னா நீங்க என்ன பயிற்சி தான் செய்துட்டு இருக்கீங்க, இன்னும் உணரல.
But we are giving concrete absolute truth. That is Krishna.
ஆனால் நாங்க ஒரு உறுதியான பூரண உண்மையை கொடுக்கிறோம். அதுதான் கிருஷ்ணர்.
That is explained in the Bhagavad Gita. How is concrete absolute?
அவர் எப்படி உறுதியான பூரணமான உண்மை என்றத பகவத்கீதையில் விளக்கப்பட்டிருக்கு.
It is just like this. You are studying this article. You are simply trying to understand it. It is not this, it is not this, it is not this. But if you take it from an authorized person who knows what it is, that this is spectacle, your knowledge is immediately there.
இது எப்படின்னா, நீங்க ஒரு பொருளை ஆய்வு செய்யறீங்க, வெறுமனே நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க, இது இது இல்லை, இது அது இல்லை, இது இது இல்லை. ஆனால் ஒரு அதிகாரப்பூர்வமான நபர் இடத்துல இருந்து யாருக்கு அது தெரிஞ்சிருக்கோ அவர்கிட்ட இருந்து இதுதான் மூக்கு கண்ணாடின்னு நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு அந்த அறிவு வந்துடுது.
ஸோ ஹியர் தி அப்சல்யூட் இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் தி அப்சல்யூட்.
அதனால இங்கே அந்த பூரணத்தை பற்றி அந்த பூரணமே பேசிட்டு இருக்கு.
So if you understand him, Krishna, then immediately you understand absolute.
அதனால நீங்க கிருஷ்ணரை புரிந்து கொண்டீங்கன்னா அப்ப உடனடியா நீங்க பூரணத்தை புரிந்து கொண்டவராயிடுங்க.
Yes.
கேளுங்க. நீங்க கிருஷ்ணரை பற்றி பேசுறதால எப்படி அவரை நீங்க வேறுபடுத்தி காட்டுறீங்க?
Now, these people are not talking, they are realized.
இங்க இருக்கவங்க எல்லாம் பேசுறது மட்டும் இல்ல உணர்ந்து இருக்காங்க.
Talking is the beginning, but there is realization.
பேசுறதுன்றது தொடக்கம், ஆனா உணர்தலும் இருக்கு.
Just like when I did not come to your country, I was talking. The America is like this. But now when I have come to America, I realize what is America.
உதாரணத்துக்கு நான் அமெரிக்காவுக்கு வராததுக்கு முன்னாடி அமெரிக்கான்றது இப்படி தான் அப்படின்னு நான் பேசிகிட்டு இருந்தேன் அமெரிக்காவை பற்றி. ஆனால் இப்போ நான் அமெரிக்காவுக்கு வந்ததுக்கப்புறம் இதுதான் அமெரிக்கான்றத நான் உணர்ந்திருக்கேன்.
So talking is theoretical understanding. And when you realize, that is practical understanding.
அதனால் பேசுறதுன்றது ஏட்டறிவில் புரிந்து கொள்வது, உணருதல் என்றது நடைமுறையில் புரிந்து கொள்வது.
One is called Jnana, other is called Vijnana.
ஒன்று ஞானம்னு சொல்லப்படுது, மற்றொன்று விஜயானம்னு சொல்லப்படுது.
So Jnana and Vijnana, both things are there, theoretical and practical.
அதனால ஞானம் விஜயானம் ரெண்டுமே இருக்கு, ஏட்டறிவு நடைமுறை அறிவு. அப்படின்னா எப்படி கிருஷ்ணரை உணர்றது?
You have to adopt the process. This is Krishna consciousness.
அப்ப நீங்க இந்த வழிமுறையை ஏற்றுக்கொள்ளணும், அதுதான் கிருஷ்ண உணர்வு. மறுபடியும் சொல்லுங்க.
You have to adopt the process.
நீங்க வழிமுறையை ஏற்றுக்கொள்ளணும்.
Adau sadhya, if you are inquisitive to understand, that is your first stage of faith.
அதாவது ஸ்ரத்தா, நீங்க புரிந்து கொள்றதுக்கு விசாரணை குணத்தோடு இருக்கீங்கன்னா அது உங்க நம்பிக்கையினுடைய முதல் நிலை.
That is called sadhya. அதாவது ஸ்ரத்தா. In the beginning, your inquisitiveness that I want to understand, that is faith.
அதுக்கு பேரு ஸ்ரத்தான்னு சொல்லப்படுது. அதாவது ஸ்ரத்தா, ஆரம்பத்தில் நான் புரிந்து கொள்ளணும்ன்ற அந்த ஆவலோடு இருக்கிறது நம்பிக்கை.
Then next stage is association of persons who know.
அடுத்த நிலை அதை அறிந்த நபர்களோடு சங்கம் எடுத்துக்கொள்றது.
சாது சங்கம். Then initiation.
அது சாது சங்கம், அதன் பிறகு தீட்சை.
Then disappearance of all misgivings.
அதன் பிறகு அனர்த்தங்கள் எல்லாம் அழிக்கப்படுது.
Then steady faith, then attachment.
அதன் பிறகு உறுதியோடு இருக்கிறது, அதற்கடுத்து பற்று வளர்த்து கொள்வது.
And then ecstasy, then realization.
அதன் பிறகு பேரானந்தம், அதுக்கப்புறம் உணர்தல்.
These are stages.
இவைகள் வெவ்வேறு நிலைகள்.
So, if you are anxious to know, then please come to our classes. We are discussing simply this subject matter. So you will kindly, if you kindly come, gradually you will be able to understand.
ஆனாலே அறிந்து கொள்றதுக்கு புரிந்து கொள்றதுக்கு நீங்க ஆவலோடு இருக்கீங்க அப்படின்னா எங்களுடைய வகுப்புகளுக்கு வாங்க. இங்கே வெறுமனே நாங்கள் இந்த விஷயங்களை பற்றி விவாதிச்சிட்ருக்கோம். நீங்கள் கருணையோடு வந்தீங்க அப்படின்னா படிப்படியாக நீங்கள் புரிந்து கொள்வீங்க.
இட் இஸ் நாட் வெரி டிஃபிகல்ட். ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ் தேர் ஆல் அமெரிக்கன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஐ ஹவ் நாட் ப்ராட் வித் மீ அன் இண்டியன் ஆர் ஹிந்து, பட் தேர் அண்டர்ஸ்டாண்டிங்.
அது புரிந்து கொள்வது கடினமானது அல்ல. என்னுடைய மாணவர்கள் எல்லாருமே அமெரிக்க இளைஞர்களும் யுவதிகளுமாக இருக்காங்க. என் கூட நான் எந்த ஒரு இந்தியனையோ அல்லது ஹிந்துவையோ கொண்டு வரல. ஆனால் அவர்களால் புரிந்து கொள்ள முடியுது.
ஜஸ்ட் டாக் வித் தேம், தே வில் பி ஏபிள் டு எக்ஸ்பிளைன் ஹவ் தேர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ சிமிலர்லி யூ வில் பி ஆல்சோ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்.
நீங்கள் அவங்க கூட பேசி பாருங்கள், அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்களும் அதை புரிந்து கொள்ள முடியும் எளிமையாகவே.
இட் இஸ் நாட் வெரி டிஃபிகல்ட் சப்ஜெக்ட்.
இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அல்ல.
பட் யூ மஸ்ட் பி சின்சியர் டு அண்டர்ஸ்டாண்ட். தட் இஸ் தி ஓன்லி குவாலிஃபிகேஷன் ரிக்வயர்ட். தட்ஸ் ஆல்.
ஆனால் அதை புரிந்து கொள்றதுக்கு நீங்க உண்மையிலே தீவிரமா இருக்கணும். அதுதான் ஒரே தகுதி, அவ்வளவுதான். கேளுங்க. கற்றுக்கொள்றதால நீங்க ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக தளத்தை அடையிறீங்களா?
ஸ்டடி, எஸ் ஸ்டடி, சிம்பிள் ஸ்டடி வில் நாட் ஹெல்ப் யூ.
கற்றுக்கொள்றோம், ஆமா. ஆனா வெறுமனை கற்றுக்கொள்றது உங்களுக்கு உதவி பண்ணாது.
யூ மஸ்ட் ஸ்டடி ஃப்ரம் எ போனஃபைட் டீச்சர், அதர்வைஸ் இட் வில் பி மிஸ்லீடிங்.
அதிகாரப்பூர்வமான குருவிடத்திலிருந்து நீங்க கற்றுக்கொள்ளணும். அப்படி இல்லைன்னா தவறாக வழிகாட்டப்படுவீங்க.
Just like if you want to be a medical practitioner, if you purchase books from the bookstore, medical books, and you study, that will not help you.
உதாரணத்துக்கு நீங்க ஒரு மருத்துவரா பயிற்சி செய்யப்படணும்னா நீங்க புத்தக கடைகள்ல இருந்து மருத்துவ புத்தகங்களை வாங்கி நீங்க அதை படிச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு உதவி செய்யாது.
You have to admit yourself in a medical college and study there, then you'll understand.
உங்களை நீங்க ஒரு மருத்துவ கல்லூரியில இணைத்துக் கொள்ளணும், அங்க நீங்க கற்றுக்கொள்ளணும், அப்ப உங்களால புரிந்து கொள்ள முடியும்.
If you say that I have studied all the medical books, the government will not recognize you as a medical practitioner.
நான் எல்லா மருத்துவ புத்தகத்தையும் படிச்சிட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களை ஒரு மருத்துவரா அரசாங்கம் அங்கீகரிக்காது.
When he will see, and the government will see, or any person will see that he have regularly passed medical examination from authorities, then he will be accepted.
அரசாங்கம் அல்லது அரசாங்கத்தை சார்ந்த ஒரு நபர் நீங்க தொடர்ந்து மருத்துவ படிப்பு படிச்சு அதுக்கான தேர்வுல வெற்றி பெற்றிருக்கீங்க அப்படின்றத பார்க்கும்போது அப்போ அதிகாரிகள் உங்களை ஏற்றுக்கொள்வாங்க.